With you, my dear brothers and sisters, I express love and admiration for Elder Neil L. Anderson. His call to the Holy Apostleship has come from the Lord, as revealed to his prophet, President Thomas S. Monson. Throughout his life, Our prayers,
நமது ஜெபங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நடைமுறையிலும் மற்றும் போதனைகள் பின்பற்றிய அமைந்துள்ளது. அவர் நமக்கு எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து போதிக்கிறார். அவருடைய ஜெபத்திலிருந்து நாம் அநேக பிரதிபத்துவம் வாய்ந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். நாம் கர்த்தரின் ஜெபத்தின் மூலம் ஆரம்பிக்கிறோம். அவர் கொடுத்துள்ள மற்ற ஜெபங்களிலிருந்து பாடங்களை சேர்க்கிறோம். பரலோக மண்டலத்திலிருந்து எங்கள் பிதாவே, நம்முடைய பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்களுக்கு வேண்டிய அகராத்தை இன்று நீங்கள் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை நீங்கள் எங்களுக்கு பணியும். எங்களுடைய சோதனைக்கு படாமல் தீமை என்று எங்களை இரட்சிக்கொள்ளுமாறும் ராஜ்யம் வலிமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். கர்த்தரின் ஜெபம் புதிய ஏற்பாட்டின் இரண்டு முறையும் மார்மன் புத்தகத்தில் ஏழு முறையும் பதிக்க செய்யப்பட்டுள்ளது. இது ஜோசப் ஸ்மித்தின் வேதாகம மொழிபெயர்ப்பிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு சொற்பாடல்கள் மூலம் தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு விரோதமாக அக்கிரமங்களை செய்வதர்களை நாங்கள் மன்னித்துக்களைப் போல எங்களுக்கு அக்கிரமங்கள் எங்களுக்கும் மன்னியும். மேலும் நாங்கள் சோதனையில் சிந்தித்துக் கொள்ளும்படி இடம் கொடாதிருக்கும், ஆனால் தீமை என்று விடுதலையாக்கிடும். மன்னிப்பின் தெளிவுரையானது போதகத்தின் மற்ற வாக்கியத்தால் ஆதரிக்கப்படுகிறது. அவர் நம்முடைய ஊழியர்களுக்கு கூறியது, நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும் போது கர்த்தராகிய நானும் உங்களை மன்னிப்பேன். அதாவது, ஒருவன் மன்னிக்கப்பட வேண்டுமானால் முதலில் அவன் மன்னிக்க வேண்டும். சோதனையினால் மீதான தெளிவுரையானது உதவிக்காக இருக்கிறது. நாம் நிச்சயமாக தெய்வத்தன்மையாக சிந்தனைக்குள் வழி நடத்த மாட்டோம். கர்த்தர் சொன்னார், நீங்கள் சோதனைகளுக்கு சிங்கிக் கொள்ளாதபடிக்கு விழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஜெபத்தின் நான்கு வாக்கியங்கள் பொருத்தமில்லதாக இருந்தாலும் அவை அனைத்தும் நம்முடைய பிதாவுக்கு மறுதையாவது வழக்குவதோடு பிதாவிக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் இடையே நெருங்கிய உறவையும் முக்கியத்துவம் படுகிறது. உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னோர் நாம் ஜெபிக்கும் போது நாம் உணரும் கணத்தையும் ஆராதிப்பதற்குரிய மனோபாவங்களையும் பிரதிபலிக்கிறது. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக கூறும் கருத்தை நான் பிறகு கூறுகிறேன். அன்றாட அப்பத்திற்கான அவருடைய வேண்டுகோளானது சரீர பூசப்பட்டு ஆவிக்குரிய பூசிப்பையும் உள்ளடக்கியுள்ளது. தன்னையே வாழ்வின் அப்பம் என அழைத்து கொண்ட இயேசு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். என்னிடத்தில் வருகிற எவனும் ஒரு காலம் பசியப்படுவதில்லை. நான் தகுதியுடன் தண்ணீரையும் அப்பத்தையும் பங்கெடுத்துக் கொள்ளும் போது நான் இப்பொழுதும் அவருடைய ஆவியை நம்மோடு பெற்றிருப்போம். இந்த ஆவிக்குரிய அகாரமானது எந்த வழியிலும் கிடைக்காது. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை முடிக்கும் போது பிதாவின் மகா வல்லமையும் மகிமையையும் ஆமேன் என்று நிறுவுதலையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நமது ஜெபங்களும் ஆமேன் என்றே முடிவடைகிறது. இது எவ்வென்றால் மொழிகளில் வித்தியாசமாக உச்சரிக்கப்பட்டாலும் அதன் அர்த்தம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பொருள் உண்மையாக அல்லது நிச்சயமாக என்பதாகும். ஆமேன் என்பது சேர்ப்பது ஒரு போதனையாக அல்லது ஜெபத்திய புனித முடிவுடன் உறுதிப்படுத்துவதாகும். ஒவ்வொரு சேவையுமான கேட்கக்கூடிய ஆம் என்பதை ஒத்துக்கொள்பவராலும் இது என்னுடைய புனிதமான உறுதிமொழியாக இருக்கிறது என முக்கியப்படுத்துவாக வேண்டும். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தில் தன்னுடைய பின்பற்றவர்களிடம் முதலாக வீணாவற்றை மீண்டும் மீண்டும் கூற வேண்டாம் என முகவரை அளிக்கிறார். இவ்வாறாக கர்த்தரின் ஜெபமானது ஜெபத்தை மனப்பாடம் செய்யப்படிக்கும், மீண்டும் 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 ஒப்புவிக்கப்படிக்கும், பின்பற்றி செல்ல ஒரு நடைமுறை வழங்குகிறது. போதரானவர் நாம் எப்போதும் தீமையை தடுக்கும் போது நீதியாக வாழ்வதற்கும் பிதாவினுடைய உதவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என விரும்புகிறார். கர்த்தரின் மற்ற ஜெபங்களும் கூட போதையாக உள்ளன. முக்கியமாக அவருடைய பறை பேசும் ஜெபங்கள். அவர் தன்னுடைய சீசர்களின் நலனுக்காக தன்னுடைய பிதாவின் இடத்தில் பரிந்து பேசியத்தின் நிமித்தம் அவை அவ்வாறு அழைக்கப்பட்டன. நான் யோவான் 17 மேற்றுக்கொள்வது காட்டுவது போல உலகர் எச்சகர் மூலம் காலில் நின்று ஜெபிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இவைகளை செய்ய சொன்ன பின்பு நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏற்றெடுத்து சொன்னதாவது, பிதாவே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்திக்கும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நான் செய்யப்படி நீர் எனக்கு நிச்சயமித்த கிரியை செய்ய முடித்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நாம் உம்மிடத்தில் புறப்படுவேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரின் இந்த ஜெபத்திலிருந்து பிதாவின் இடத்தில் நம்முடைய மத்தியஸ்தாராகவும் நியாயபதியாகவும் அவர் எவ்வளவு ஆர்வமுடன் தன்னுடைய பொறுப்புகளை உணர்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆர்வத்துடன் நாமும் அவரது கற்பனைகளையும் கை கொள்ளவும் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும்படியாகவும் நம்முடைய பொறுப்புகளை உணர வேண்டும். முற்கால அமெரிக்க மக்களுக்காக இயேசுவின் மூலம் ஒரு பரிந்து பேசும் ஜெபம் கொடுக்கப்பட்டது. பதிவேடு கோருவது, அவர் பிதாவின் இடத்தில் நானும் ஜெபம் பண்ணுகிறதை நாங்கள் கேட்க அச்சமயத்தில் எங்கள் ஆத்மாக்கள் நிறைந்த அந்த சந்தோஷத்தை ஒருவராலும் எண்ணி பார்க்க முடியாது. பின்பு இயேசுக்குரியதாவது, உங்களுடைய விசுவாசத்தின் மித்தம் நீங்கள் பாக்கியவனாய் இருக்கிறீர்கள். மேலும் இப்பொழுது இதோ எந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கிறது என்றார். இயேசு ஒற்றுமைக்காக வேண்டிக் கொள்கிறார். அவர் சொன்னார், பிதாவை, அவர்கள் என்னை விசுவாசிக்கிறபடியினாலும் பிதாவை நீர் என்னிலுமே நாம் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்பில் ஒன்றியாயிருக்கவும் நான் அவர்களுக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். நாமும் கூட நமது ஒன்றுமைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களிடத்திலும் நமது அன்பானவர்களிடத்திலும் ஒரே மனதுடன் ஒரே சிந்தையுடன் நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய அயலாருக்கும் நமக்கும் இடையே உள்ள பரஸ்பர புரிந்து கொள்ளுதலாகவும் மரியாதையாகவும் நாம் ஜெபிக்கலாம். நான் உண்மையிலேயே பிறர் மீது அக்கறை கொண்டிருந்தால் நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவர் ஜெபியுங்கள். யாக்கோபு போதிரார், நீதிமானின் வல்லமை நிறைந்த ஊக்கமாக ஜெபமானது அதிக நன்மை கொடுக்கும். ஜெபத்தை குறித்த மற்ற பாடங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டன. அவர் நம்முடைய சீஷர்களிடம் கூறியதாவது, நீங்கள் பிதாவினிடத்தில் என்னுடைய நாமத்தில் எப்பொழுதுமே ஜெபிக்க வேண்டும். இரட்சகர் மேலும் வலியுறுத்தியதாவது, பிதாவினிடத்தில் உங்கள் குடும்பத்தோடு நாம் நாமத்திலே எழும்பி ஜெபியுங்கள். கீழ்ப்படுத்துதல் இந்த பாடத்தை நாம் நம்முடைய பரலோக பிதாவிடம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது பிரயோகிக்கலாம். கர்த்தரின் மற்ற ஜெபங்கள் மூன்றும் தொடர்ச்சியான வசனங்களை கொண்ட பாடத்தை போதுகிறது. பிதாவை, நான் தேர்ந்தெடுத்த இவர்களுக்கு நீர் அருளிய பரிசுத்த ஆவியானவருக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன். பிதாவை, அவர்களுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற யாவருக்கும் நீர் பரிசுத்த ஆவியானவரை அருளும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, அவர்களுடைய இன்னத்தை நீர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவை அருளி இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் தோல்மை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட குணப்பட்ட அனைவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரை அறுவடை செய்யும்படியாக உதவ வேண்டும். நாம் அப்படியாக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் வல்லமையாக மாறுகிறார். நம்முடைய ஜெபத்தை உயர்த்துதல். நமது ஜெபங்கள் உயர்த்தப்படுத்தியுள்ள வழிகள் கர்த்தர் போதித்துள்ளார். உதாரணமாக, நீதியின் துதி எனக்காக ஜெபமாக இருக்கிறது. அது அவர்களின் தலைமைகளின் மீதான ஆசீர்வாதமாக பதிலளிக்கப்படும். ஜெபமானது உபவாசத்தின் மூலமும் உயர்த்தப்படும். கர்த்தர் சொன்னார், நீங்கள் இந்த முதல் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கும்படியான ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஞானமான உபவாசத்தை குறித்து வேண்டுகோளானது அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக செய்வதாக இருக்கிறது. என் எச்சரித்தை தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் அளிக்கப்பட்டது. ஒரு மனிதன் தன்னைத்தானே கொள்ளும் வரை உபவாசித்து ஜெபிக்கலாம். அதற்கு ஏதேனும் தேவையாயிருக்கிறதா? அது ஞானம் கிடையாது. கர்த்தர் அரை டஜன் வார்த்தைகள் விசுவாசத்தில் அளிக்கப்படும் போது எளிமையான ஜெபத்தை கேட்கிறார். ஆயிரக்கணக்கான வார்த்தைகளுடைய ஜெபத்திற்கும் ஒரு மாதம் முழுவதுமாக உபவாசத்திற்கும் அளிக்கும் பதிலைப் போலவே ஆயத்தமாக வல்லமையாகும் 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக தொடராத உபவாசத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அதிகமானதும் தேவையற்றையும் விட போதுமானதும் அதிக சந்தோஷமானதுமான திருப்தியான நல்ல எடுத்தியம் ஏற்றுக்கொள்கிறார். அதிகமானது மற்றும் தேவையற்றது என்ற எண்ணத்தை கூட நமது நீண்ட ஜெபத்திற்கு கண்டுபிடிக்கலாம். சபை கூட்டத்தில் ஏற்றெடுக்கப்படும் ஒரு நிறைவு ஜெபமானது ஒவ்வொரு செய்தியின் சுருக்கமானமும் கால நிர்ணயம் செய்யப்படாத போதனையாகவும் உள்ளடக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஜெபம் நான் விரும்பப்படுகிறபடி எவ்வளவு நீண்டதாகவும் இருக்கலாம். ஆனால் பொது ஜெபங்கள் நம்மோடு கர்த்தரின் ஆவியானவரால் இருக்கத்தக்கதாக சிறிய வேண்டுதல்களுக்காகவோ அல்லது வெளிப்படுத்தப்படும் நன்றியுடன் சுருக்கமாக உறுதிமொழியாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் மற்ற வழிகளாலும் உயர்த்தப்படலாம். உலக சம்பந்தமான அனுதின ஆடைகளும் பேச்சுகளும் அதிகமாக வழக்கமாக மாற்றிக்கொள்ளுதலாம். நாம் சம்பிரதாய தகுந்த மொழியினால் ஜெபத்தை பாதுகாக்க வேண்டு கொள்ளப்பட்டுள்ளோம். நம்முடைய ஜெபங்களின் நீர் உன்னுடைய உம்முடைய போன்றவதற்கு பதிலாக நான் கண்படுத்துகிற உண்மை, நீர் உம்முடைய உண்மை கிடையாது ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். அப்படி செய்வது தாழ்மையாய் இருப்பதற்கு நமக்கு உதவுகிறது, நமது ஜெபங்களை கூட உயர்த்தும். வேதங்கள் அப்படியாக அறிவிக்கிறது. நீங்களும் தாழ்மையாய் இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கைகளினால் உம்மை வழி நடத்தி உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை தருவார். ஜெபமானது தனிப்பட்ட ஆர்வத்துடன் ஆரம்பமாகிறது. இதோ கர்த்தர் சொன்னார், நான் கதர் வரதே நின்று தடுகிறேன். எவனாவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வருவேன், அவனோடு பந்தியிருப்பேன், என்னோடு என்னை கூட இருப்பான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவிடம் ஜெபிக்கும் போது கதவு திறக்கப்பட்டிருக்கும். நாம் இப்போதும் ஜெபிக்கலாம். நாம் விரும்புவ போதெல்லாம் ஆல்மா போதித்தான், உன் எல்லா செயல்களிலும் கர்த்தரிடத்தில் ஆலோசி, அவர் உன்னை நன்மையாக நடத்துவார். ஆம், நீர் இரவு படுக்கும் போது கர்த்தர் உன்னை உன் உறக்கத்திலே காத்து கொள்ளும்படியாக கர்த்தரிடம் ஜெபித்து தொடங்கு. நீ காலையில் எழும்பும் போது தேவனுக்கென்று உன்னுள்ளம் நன்றிகளாக நிறைந்திருக்குமாக. இவைகளை நீ செய்தால் கடைசி நாளின் போது உயர்த்தப்படுவாய். இயேசு நம்முடைய சீஷர்களிடம் அவர்களுடைய இருதயத்தை ஜெபித்து நிறுத்த வேண்டும் என நினைவூட்டினார். குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் கூடவே அனுதின தனிப்பட்ட ஜெபங்களிலும் நமது உணவை ஆசீர்வதிக்கும்படிக்கும் முழங்காலில் இட்டு சபை அங்கத்தினர்களின் வழக்கமாக இருக்கிறது. தலைவர் மான்சன் சொன்னார், கர்த்தரிடத்தில் நாம் நமது குடும்பத்தினரும் மற்றும் நமது தனிப்பட்ட ஜெபங்களையும் அளிக்கும் போது அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகவும் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் நாம் அப்படி செய்வோம். ஆகவே இம்மைக்குரிய மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு ஜெபிக்கும் போது உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என இயேசு கர்த்தரிடத்தில் வேண்டியதைப் போல நாமும் வேண்டிக் கொள்ள வேண்டும். நமது இரத்தத்தால் நம்மை விடுத்துவிட உலகத்தின் இரட்சகரான இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராகவும் நமது முன்மாதிரியாகவும் இருக்கிறார். அவரது அந்நித்திய ஒளியத்தின் நெருக்கத்தில் அவரது சித்தம் நேசகுமாரனாக பிதாவின் சித்தத்தின்படி ஏற்றுக்கொள்ளதாக அவர் ஜெபித்தார். அந்த கொடூரமான தருணத்தில் இரட்சகர் கதறினார், பிதாவே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்மோடு கூட மகிமை என்றென்றிருக்கும் இருக்கும். ஆகவே நாம் பிதாவிடம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் பூமி உள்ளும் சென்றடையும். பூமியும் குடிக்கெல்லாம் அந்த நாட்களுக்காக ஆயத்தப்படுக்கையில் பூமியில் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனின் ராஜ்யத்தை சந்திப்பதற்காக மனுஷ நம்முடைய மகிமையின் பிரகாசத்தில் இறங்கி வருவதற்கு நாம் இப்போதுமே ஜெபிக்க வேண்டும்.
To meet the kingdom of God which is set up on the earth. In our
நமது அனுதில வாழ்விலும் நமது முக்கியமான நேரத்திலும் கர்த்தரிடம் பெற்ற இந்த பொக்கிசமான பாடங்களை ஊக்கமுடன் பயன்படுத்துவோம். நான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன்.